السلام عليكم ورحمة الله وبركاته. اللهم ربنا لك الحمد، حمدا كثيرا طاهرا طيبا مباركا فيه، كما ينبغي لجلال وجهك ولعظيم سلطانك ومجدك. سبحانك لا نحصي ثناء عليك، أنت كما أثنيت على نفسك. فصلوات ربي وسلامه على سيدنا وسندنا وحبيبنا وقرة أعيننا محمد خاتم النبيين إمام الأنبياء وسيد المرسلين، وعلى آله الطيبين الطاهرين وأصحابه الغر الميامين، وعلى كل من اقتفى أثره واهتدى بهديه واستنى بسنته ودعا بدعوته إلى يوم الدين. أما بعد، இனிய மாலை பொழுதில் இத்திஹாதுல் உலமா வல் ஹுஃபாஸ் ஒழுங்கு செய்திருக்கக்கூடிய பொன்னான மீலாது நபி விழா நிகழ்ச்சியில் தலைமை கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய நமது அன்புக்கினிய நண்பர், இந்த ஊரின் பிரபலமான ஆலிம் அஷேக் அப்பாஸ் ஹஜ்ரத் அவர்களே இந்த மேடையிலே முன்னணி முகங்களாக இருந்து நிகழ்ச்சிகளை அவதானித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஊரைச் சேர்ந்த, இந்த ஊருக்கு வெளியில் இருந்தும் வருகை தந்திருக்கக்கூடிய கண்ணியமிக்க ஆலிம் பெருந்தகைகளே, இந்த ஊரின் பிரமுகர்களே, இந்த ஊரை வழிநடாத்தக்கூடிய மஸ்ஜிதுகளின் நிர்வாகிகளே, இந்த நிகழ்ச்சிகளை அழகாக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நெறியாளர் அவர்களே, கண்ணுக்கு கண்ணான சின்னஞ்சிறார்களே, அவர்களின் பெற்றோர்களே, இந்த ஊரின் சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அழகான நிகழ்ச்சிகள் பல இந்த மீலாது நபி விழாவை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றன. இதற்கிடையிலே உங்களுக்கு ஒரு சொற்பொழிவு நிகழ்ச்சியையும் ஏற்பாடு செய்து அதில் நம்மை கலந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுத்த உங்களின் இந்த நிகழ்ச்சியின் ஏற்பாட்டாளர்களான இத்திஹாதுல் உலமா வல் ஹுஃபாஸுக்கு என்னுடைய அடிமனதிலிருந்து எழக்கூடிய ஆத்மார்த்திக நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். செய்கிறான் இது ஒரு சிறப்பான நிகழ்ச்சி. இதில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைவு கூறப்படுகிறார்கள், கொண்டாடப்படுகிறார்கள். அதிலும் அவர்களை நினைவு கூறுவதில் நம்முடைய சின்னஞ்சிறுவர்கள் பங்கெடுத்திருக்கிறார்கள் என்று பார்க்கிற போது இன்னும் நமது மகிழ்ச்சி இரட்டிப்பாகின்றது. நமது சிறுவர்கள் இருக்கிறார்களே, அவர்களை நாம் கொண்டாடுகிறோம், குஞ்சுகிறோம், அவர்களோடு இரண்டர கலந்து வாழ்கிறோம். அவர்களின் திறமைகளை வெளிப்புணரும் பொறுத்து இப்படியான நிகழ்ச்சிகளை காலத்துக்கு காலம் பல்வேறு தலைப்புகளில் மகுடங்களில் ஏற்பாடு செய்து இப்படியான நிகழ்வுகளை கண்டுபிடிப்பதற்கு ஊரில் உள்ள மக்களை எல்லாம் ஒன்று கூட்டுவது இந்த ஊருக்கும் சிறப்பு, மட்டுமல்ல கலந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லோருக்கும் சிறப்பான ஒரு காரியமாகும், பயன்மிக்க காரியமும் கூட. சிறுவர்கள் இருக்கிறார்களே, நீங்கள் அசோர் தொழுகையிலிருந்து அவர்களின் நிகழ்ச்சிகளை கண்டுபிடிக்கிறீர்கள். அவர்கள் அழகாக ஓடுகிறார்கள், ஹதீஸ் சொல்கிறார்கள், மரணம் செய்தவற்றை ஒப்புவிக்கிறார்கள், இப்படி பல்வேறு கல்வி சார்ந்த விஷயங்களை செய்கிறார்கள், மட்டுமல்லாமல் கலை சார்ந்தவற்றையும் செய்கிறார்கள். என்னுடைய இந்த உரைக்கு முன் இறுதியாக நடைபெற்ற நிகழ்ச்சி ஒரு கலை நிகழ்ச்சி, கலிக்கம்பு நம்முடைய பாரம்பரியம் என்று சொல்ல கேட்டிருக்கிறோம். நமது நிகழ்ச்சிகளில் பாரம்பரியமான நிகழ்ச்சி ஒன்றாக கலிகம்பை நிகழ்த்தி காட்டுவர். அழகாக அந்த மாணவர்கள் செய்த கலிகம்பு ஆட்டம் நமது உள்ளங்களை பறிகொடுக்க செய்தது. இப்படியான கலையும் கல்வியும் ஒரு சேர நிகழ்த்தப்படக்கூடிய இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் என்னை போன்ற பெற்றோர்கள் பெரியவர்கள் ஊக்குவிக்க வேண்டியதும் முதுகு தட்டி கொடுக்க வேண்டியதும் இதை ஏற்பாடு செய்யக்கூடியவர்களுக்கு உயரால் உள்ளத்தால் பணத்தால் வேறு வகைகளில் உதவிக்கர நீக்க வேண்டியதுமான செயற்பாடுகளாகும். மாணவர்கள் பாடசாலையிலே படிக்கிறார்கள், குர்ஆன் மதரசாக்களில் படிக்கிறார்கள், கல்வி 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 என்று அவர்களுடைய நியாயமான நேரங்கள் கல்விக்கென்றே ஒதுக்கப்படக்கூடிய நேரத்திலே கலைக்காகவும் ஒரு பகுதியை ஒதுக்குவது ஒரு முக்கியமான அம்சமாகும். தினசரி வருடத்தின் பல நாட்கள் படித்தல், பாடங்களை ஒப்புவித்தல், பரீட்சை, பாடத்திட்டம் என்று சதா உருந்து புரண்டு கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கொஞ்சம் பாடத்துக்கு வெளியே வகுப்பறைக்கு வெளியே அவர்களை கொண்டு வந்து கலை நிகழ்ச்சிகளில் ஈடுபடுத்துவது மிக முக்கியமான ஒரு அம்சமாகும். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, பாம்பும் கீரியும் சண்டை பிடித்துக் கொள்ளுமாம், பாம்பும் கீரியும் சண்டை பிடித்துக் கொள்ளுமாம், பாம்பும் கீரியும் சண்டையிடும் போதெல்லாம் வெற்றி பெறுவது பாம்பு என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்படித்தானே? என்ன வெற்றி பெறும்? பாம்பும் கீரியும் சண்டை போட்டால் எது வெற்றி பெறும்? பாம்பு. சரியா சொன்னீங்க, பரிசு குழுமீங்க. கீரி வெல்லுமாம், பாம்பும் கீரியும் சண்டையிடும், ஈட்டில் வெல்லுவது கீரி. கீரி போராட்டத்தில் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து தன் உடம்பை பார்க்குமாம். மேலெல்லாம் சிறாய் புகழ் காயங்கள் அல்லாஹ் அதுக்கு ஒரு அறிவிப்பு செய்திருக்கிறான். உனக்கு ஏற்படக்கூடிய காயங்களுக்கு, அதுவும் குறிப்பாக பாம்பினால் ஏற்படக்கூடிய காயத்துக்கு அந்த நச்சுக்காயம் அதுக்கு உனக்கு மருந்து அருகும் புள்ளில் இருக்கிறது. கீரி தன் உடலில் ஏற்பட்டுள்ள பாம்பின் விஷக்காயங்களை பார்த்துவிட்டு அருகும் புல் நோக்கி போய் அருகும் புள்ளில் தனது மேனையை இங்கும் அங்குமாக படுத்தி சகல பாகங்களுக்கும் அருகும் புல்லை படுத்திக் கொள்ளக்கூடிய வகையில் உருண்டு குரல் கொள்ளுமாம். அதுபோல சதா பாடம், பாடத்திட்டம், படித்தல், பரீட்சை என்று தன்னை வெறும் கல்வி போராட்டத்துக்கு உட்படுத்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கொஞ்சம் வெளியே வந்து கலை நிகழ்ச்சிகள், விளையாட்டு, பாய்தல், ஆடுதல், நடித்தல் என்பவற்றை கொடுக்கிற போது அது அவர்களுக்கு கீழிக்கு கிடைக்கிற அருகம்புல் வைத்தியம் போன்ற ஒரு சுகமாக இருக்கும். ஆகவே அப்படியான ஒரு சுகமான நிகழ்ச்சியை இப்பொழுது கண்டுகளித்தோம். இன்னும் பல இருக்கின்றன என்று நினைக்கிறேன். என்னோடு கூட கொஞ்சம் பேர் மாணவிகள் வந்தார்கள், அவர்களும் இப்படியான ஆட்டங்களை உங்களுக்கு செய்வார்கள் என்று நம்பிக்கை பெறுகிறோம். ஆகவே இந்த ஏற்பாடுகள் வரவேற்கத்தக்கவை. இதனை ஏற்பாடு செய்த சகலருக்கும், குறிப்பாக இந்த இத்திஹாதுல் உலகா குப்பாவுக்கும் நம்முடைய ஆத்மார்த்தமான நன்றிகள் குறிப்பாகட்டும். ஜசாகல்லாஹ் கைரா. சிறுவர்களிடம் காணப்படக்கூடிய இந்த திறமைகள் வெளிக்கொணரப்பட வேண்டியதை ஹதீஸ்களில் நாம் பிடிக்கிறோம். அபு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு சமயம் இப்படி ஒரு கேள்வியை கேட்டார்கள். அரில் வலதி ஹக்குன் அலைனா கமா லஹும் அலைனா கமா அலைனா. அதாவது சிறுவர்கள், பிள்ளைகள், பிள்ளைகளுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் இருப்பது போல அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமை, சிறுவர்கள் நமக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருப்பது போல நாம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளிடம் உள்ளனவா? சிறுவர்கள் பிள்ளைகள், பிள்ளைகள் நமக்கு செய்ய வேண்டிய கடமைகள், பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருப்பது போல நாம் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கின்றனவா? ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லிக் கொடுத்தார்கள். ஆமாம், இருக்கிறது. பிள்ளைகள் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருப்பது போல பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளும் இருக்கின்றன. என்னது? முதலாவது சொன்னார்கள், ஐயோ அல்லி மகுல் கிதாப், குர்ஆனை படித்துக் கொடுக்க வேண்டும். ஒரு தந்தை, ஒரு தாய் பிள்ளைக்கு செய்ய வேண்டிய முதல் கடமை குர்ஆனை படித்துக் கொடுக்க வேண்டும். இரண்டாவது நீச்சலை படித்துக் கொடுக்க வேண்டும். மூன்றாவது ஒரு அம்பை இவருக்கு படித்துக் கொடுக்க வேண்டும். நான்காவது மரணிக்கும் போது அந்த பிள்ளைக்கு ஹலாலானதை தூய்மையானதை சொத்தாக விட்டு செல்ல வேண்டும். இந்த நாளையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி ஒரு பிள்ளைக்கு பெற்றார் செய்ய வேண்டிய கடமைகள் இப்படி இருக்கின்றன என்று நபி அவர்கள் விளக்கப்படுத்தினார்கள். அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, பிள்ளைக்கு குர்ஆனை படித்துக் கொடுப்பது கல்வி. இரண்டாவது நபியவர்கள் சொல்வதாவது கலை சார்ந்தது, அதாவது நீந்த படித்துக் கொடுக்க வேண்டும். நீச்சல் மிக முக்கியமானது. எக்ஸசைஸ் இருக்கிறது, எக்ஸசைஸ் தான் உடற்பயிற்சி. உடற்பயிற்சியில் ஆக உயர்ந்த உடற்பயிற்சி நீச்சல் என்று சொல்லித்தரப்படுவது. இரண்டாவது சைக்கிளிங், அதாவது சைக்கிள் ஓடுவது. இந்த இரண்டு உடற்பயிற்சிகளும் உடற்பயிற்சியிலே மிக முக்கியமான உடற்பயிற்சிகள். ஆனால் நீச்சல் நம்மிடத்திலே மிகவும் குறைந்து போய்கொண்டிருக்கிறது, சைக்கிளிங்கும் குறைந்து போய்கொண்டிருக்கிறது. இப்போது எல்லாருக்கும் மோட்டார் வாகனம் தான் தேவைப்படுகிறது. ஆனால் மிக முக்கியமான விஷயங்கள், நபி அவர்களுடைய காலத்திலே இருந்த ஒரு முக்கியமான சுன்னா, நபி அவர்கள் பிள்ளைகளுக்கு பெற்றோர் கண்டிப்பாக கொடுக்க வேண்டிய ஒரு தலை என்று சொன்னது நீச்சலாகும். என்றால் நீப்புகிற போது அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, உடம்பின் சகல உறுப்புகளும் இயங்கும். நீந்துகிற போது உடம்பின் அனைத்து உறுப்புகளும் இயங்கும். கை இயங்குகிறது, தலை இயங்குகிறது, கால் இயங்குகிறது, வயிறு இயங்குகிறது. முழு உடம்புக்குமான ஒரே நேரத்தில் கொடுக்கப்படக்கூடிய பயிற்சி நீச்சல். அதுபோல ஒரு உடற்பயிற்சி கிடையாது என்று உடற்பயிற்சி நிபுணர்கள் சொல்வார்கள். அதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்ப எங்களுடைய நல்ல ஸ்விமிங் பூல் தான் இருக்குது, என்ன செய்ய பிள்ளைகளை கொடுத்து கொண்டு போய் பழக்கி விடுங்கள். என்ன கேட்டுருக்கீங்க? நல்ல ஸ்விமிங் பூல் அறிவிச்சோம், நீச்சல் தராம அவங்க செய்ய நல்லா ஒத்தும் காணல. சரி, மூன்றாவது நபியவர்கள் சொல்லித் தருவது ஒரு ரம்மி. ரம்மி அதாவது அம்பெறிவது. அம்பெய்வது என்பது குறி தவறாமல், ஒரு இடத்துக்கு குறி தவறாமல் எய்வது, தவறாமல் எய்வது மிக முக்கியமானது. அது அந்த காலத்திலே இருந்த ஒரு பயிற்சியாக இருந்தது. இரண்டாம் யுத்தத்துக்கு தேவைப்படும், மிருகங்களை வேட்டையாடுவதற்கு தேவைப்படும் என்பதனால் அம்பெய்வது அன்று குறிப்பாக சொல்லப்பட்டது. நாலாவது ரவி அவர்கள் சொன்னது நல்ல ஹலாலானதை பெற்றார் பிள்ளைகளுக்கு வாழ்த்துச்சத்தாக விட்டுவிட்டு செல்ல வேண்டும். இந்த நான்கில் இரண்டில் இரண்டு நடுவில் சொல்லப்பட்ட இரண்டு கலை சார்ந்தது. அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, ஆகவே நம்முடைய பிள்ளைகளுக்கு குர்ஆன் ஓத படித்துக் கொடுக்கிறோம். இப்படி பல விஷயங்களை படித்துக் கொடுக்கிற நேரத்திலே இதையும் படித்துக் கொடுக்க தலைமைப்பட்டிருக்கணும். இதுதான் நம்முடைய பெண்கள் அவர்கள், அவர்களுக்கு நாம் கொடுக்கின்ற பல விஷயங்கள், கண்டிப்பாக கொடுக்க வேண்டிய பல விஷயங்கள், இந்த கலைகளை அவர்களுக்கும் வளர்த்து விடுவது முக்கியமானது. அவர்களுக்கு ஒரு படைப்பாற்றல் இருக்கிறது. நாம் எதனை வெளிப்படுத்த முயற்சி செய்கிறோம் என்றால் படைப்பாற்றல், படி 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 படி. காலையில சுமூக்கு என்பதில் இருந்து அவன் படி ஊது ஊது படி படி. பாடசாலை கணக்கு ஆட்சி 2 மணிக்கு வேர்த்து விறுவிறுத்து வருவான். அறிந்து பிறகு எது குரான் எது என்று ஓடு 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 மதரசா ஓடு 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 ஓடு. அறிந்து பிறகு வேர்த்து விறுவிறுத்து 4 மணிக்கு வருவான். எது எது புத்தகத்தை வேகிறது, போ 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 டியூஷனுக்கு போ டியூஷனுக்கு போ. அதுக்கு பிறகு அவங்க மதரசுக்கு அடுத்த டியூஷனுக்கு போகும் அவன். அதுக்கு பிறகு குர்ஆன் ஏதாவது ஒரு ஹிஃப்ஸ் எல்லாம் போட்டு அவன் 9:30 அவன் ஆடி அசைச்சு அவன் உடம்புல எதுவும் இல்லை. அவன் ஊறி விட்டாலும் அப்படியே விட்டு விழுந்துடுவான், அப்படி வந்து சேருவான். அவன் அப்படியே விழுந்து தூங்குகிறான். திருப்பி அடுத்த நாள் அதே பழைய டைம் டேபிள், நேற்று என்ன டைம் டேபிளோ அதே டைம் டேபிள், அதே நேர சூசி. இப்படி கிழமையில் சகல நாட்களும் நமது பிள்ளைகள் புத்தகங்களை சுமக்கிறார்களோ என்னவோ ஒரு பெரும் சுமையை மனதில் சுமந்து கொண்டிருக்கிறார்கள். மனச்சுமை இருக்கிறது. இது என்ன இது? இந்த நேரமும் ஓடு படி ஓடு படி. விளையாடுவதற்கு நேரம் கிடையாது, சிரிப்பதற்கு நேரம் கிடையாது, பெற்றோர்களோடு பிள்ளைகள் ஒன்றாக இருப்பதற்கு நேரம் கிடையாது, பிள்ளைகள் தமக்கிடையிலே நட்பு விளையாட்டுக்கு நேரம் கிடையாது, சந்தர்ப்பமும் கிடையாது, ஏற்படுத்தி கொடுக்கப்படுவதும் இல்லை. இது ஒரு ஆபத்தான கல்வி புரட்சியோடு நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, குற்றச்சுமையோடு மனச்சுமையையும் அவர்கள் சுமந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது கவலையாக இருக்கிறது. பெரும் புத்தக சுமை, அதற்கு வேறு அவர்களோடு ஒரு மனச்சுமையும் இருந்து கொண்டிருக்கிறது. என்ன மனச்சுமை? இப்படியும் நான் வாழ வேண்டுமா? இப்படியும் பரிதாபமான ஒரு சுமையை நான் சுமக்க வேண்டுமா? ஆகவே அன்பர்களே சகோதரர்களே சகோதரிகளே, சுமைகளை குறையுங்கள். அவர்களால் சுமக்க முடியுமான அளவு கல்வியை கொடுங்கள். மாலை நேரத்தில் ஒரு பாதியை ஒதுக்கி அவர்களுக்கு விளையாடுவதற்குரிய சந்தர்ப்பத்தை கொடுங்கள். கலையில் அவர்களை ஈடுபடுத்துங்கள். படைப்பாற்றல் மட்டுமே நாம் அவர்களிடம் எதிர்பார்க்கிறோம். படைப்பாற்றல் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. அதனை வெளிக்கொள்வதற்கு நானும் ஆசிரியர்களும் கனவிலும் முயற்சி செய்வது கிடையாது. படைப்பு அவர்களுக்கு இருக்கிறது. நல்ல படைப்பு அவர்களுக்குள் இருந்து வெளிவர வேண்டும். நல்ல எழுத்துக்கள் வெளிவர வேண்டும். நல்ல கவிதைகள் வெளிவர வேண்டும். நல்ல பாடல்கள் வெளிவர வேண்டும். நல்ல மரண ஆற்றல்கள் வெளிவர வேண்டும். நல்ல கண்டுபிடிப்புகள் வெளிவர வேண்டும். எத்தனையோ விதமான ஆற்றல்கள் அவர்களுக்குள்ளே இன்றும் அலங்கரிக்கப்படுகின்றன. பாடசாலை அலங்கரிக்கிறது, குர்ஆன் மதரசா அலங்கரிக்கிறது, மஸ்ஜிதுகள் அலங்கரிக்கின்றன, நம்முடைய வீடுகள் மலங்கடிக்க செய்து கொண்டிருக்கின்றன. கொண்டு நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டாடப்படக்கூடிய நேரத்திலே அவர்களுக்கு நாம் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன உரிமைகளை சொல்லி கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுக்கு கல்வியோடு சேர்த்து கலையையும் கொடுக்கும்படி சொல்லி கொண்டிருக்கிறார்களோ, அதனை நாம் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிள்ளைகளை கொஞ்சினார்கள், குழாவினார்கள், அவர்களை கொண்டாடினார்கள். அக்ரிமு அவுலாதக்கும், பெரியவர்களுக்கு ஒரு கட்டளை இருக்கார்கள், உங்கள் அக்ரிமு அவுலாதக்கும், உங்கள் பிள்ளைகளை நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள் என்றார்கள். நாம் எல்லாம் விலகி இருப்பது ஒரு ஹதீஸ், லைஸ மின்னா மன் லம் யர்ஹமி ஸஹீர் வலம் யுவக்கிரு கபீர். சிறியவருக்கு இரக்கம் காட்டாத, பெரியவரை கண்ணியப்படுத்தாதவன், மரியாதை செய்யாதவன், நமது வழிமுறையில் உள்ளவர் அல்ல என்ற ஹதீஸ் மட்டுமே நமக்கு தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த உண்மையான ஒரு ஹதீஸ். ஆனால் நபி அவர்களுடைய மற்றொரு ஹதீஸை நாம் படிப்பது கிடையாது. அக்ரிமு அவுலாதக்கும், உங்கள் பிள்ளைகளை நீங்கள் மரியாதையாக நடத்துங்கள், கண்ணியமாக வைத்துக் கொள்ளுங்கள். அவர்களின் ஒழுக்கத்தை நீங்கள் அழகாக்கி வையுங்கள். நமது பிள்ளைகளை நாம் கண்ணியப்படுத்துமாறு நபியவர்கள் பெற்றோர்கள் பெரியவர்களை கட்டாயப்படுத்தியிருக்கிறார்கள். அவர்களிடமிருந்து நமக்கு கண்ணியமும் மரியாதையும் வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிற மாதிரி, நம்மிடமிருந்து அவர்களுக்கு கண்ணியமும் மரியாதையும் போக வேண்டிய கடமை அதே நபி அவர்களுடைய நாவினால் ஒழுக்கப்பட்டிருக்கிறது, சொல்லி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அன்புக்குரிய பெற்றோர்களே சகோதரர்களே சகோதரிகளே, இந்த பிள்ளைகள் விடயத்தில் நாம் ஒரு தீர்க்கமான முடிவு போற வேண்டியிருக்கிறது. ஒரு நல்ல அழகான ஒரு முறையை நாம் அவர்களை வளர்ப்பதிலே பகுத்து தொகுத்து எடுத்துக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. அவர்களுக்குரிய போதுமான கல்வியை நல்ல முறையிலே கொடுக்க வேண்டும். கலையையும் அவர்கள் மத்தியிலே போதுமான முறையிலே வளர்த்திருக்க தனிமைப்படுத்தியிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, ஆளுங்கள் கலைகளை பற்றி பேசுவதெல்லாம் மிகவும் அரிதான ஒரு காலகட்டத்திலே மீனாவின் நபியிலே கலைகளை பேசுமாறு வலியுறுத்தி பேசுவது தப்பு என்று யாரும் நினைத்துக் கொள்ள வேண்டாம். என்றால் இஸ்லாத்திலே உள்ள ஒன்று, இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குதிரையில் ஓடுவதற்கு பயிற்சி பெற்ற நிலையில் இருந்தார்கள். அவர்கள் குதிரையை ஏறி வேகமாக ஓடுவதில் மிகுந்த ஈடுபாடு உள்ளவர்களாக இருந்தார்கள். இரண்டாவது, அவர்கள் அம்பெய்வதிலே ஒரு வித்துவானாக இருந்தார்கள். அவர்களே சொல்கிறார்கள், நான் 10 அம்பெய்தால் 10 குறி தவறாமல் பழும், ஆக மிஞ்சினால் 1 தவறும், 9 குறி தவறாமல் பழும். சகோதரர்களே சகோதரிகளே, அறிவுடன் மீறி எமது மதுஹபின் மதிப்புக்குரிய இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் கலை ஈடுபாடாக இருக்கிறது. ஆகவே பெரும் மனிதர்கள் பெரும் இமாம்கள் என்று நாம் போற்றுகின்ற, தலைக்கு மேல் தூக்கி வைத்து அவர்களை மரியாதை செய்கின்ற, நெஞ்சங்களில் ஏற்றி வைத்து நீக்க மர நிறைத்து வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய எமது கண்ணியத்துக்குரிய இமாம்கள் பேரறிஞர்கள் பெரும் மகான்கள் கலை ஈடுபாடும் அந்த விஷயத்தில் ஆட்களை தூண்டக்கூடிய
நல்ல பதற்றமும் உள்ளவர்களாக அங்கு இருந்திருக்கிறார்கள் என்பதை இனிகாச ஏழுகள் வரலாற்று நுட்பத்திலே படிக்கிறோம். ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, நமது பிள்ளைகளுடைய கலை ஆர்வம் மறுதளிக்கப்படக்கூடாது. கலை மீதான துடிப்பு நிறுத்தப்பட்டுவிடக் கூடாது. ஆனால் நமது செயல்கள் என்னவோ அவர்களுக்குரிய கலைக்கான சந்தர்ப்பத்தை படிப்படியாக குறைத்துக் கொண்டு வருகிறோம். புத்தக சுமை, பாடச்சுமை, பரீட்சை சுமையை நாம் தடுத்து நிறைவேற்றி வைத்திருக்கிறோம். வெளிநாடுகளிலே போய் பார்த்திருந்தால், குறிப்பாக வளர்ந்த நாடுகள், ஐரோப்பிய நாடுகளிலே நான்கே நான்கு பாடங்கள் தான் பாடசாலைகளிலே கட்டாயமான பாடங்கள். ஒன்று கணிதம், இரண்டு விஞ்ஞானம், மூன்று ஐடி தகவல் தொழில்நுட்பம், கம்ப்யூட்டரோடு சம்பந்தப்பட்டது, நாலாவது ஆங்கிலம் அல்லது பிரெஞ்சு. மொழிக்காக ஆங்கிலம், பிரான்சிலே பிரெஞ்சு மொழியை வைத்திருக்கிறார்கள். இந்த நான்கும் தான் கட்டாய பாடங்கள். மற்ற எல்லா பாடங்களும் விருப்பத்துக்குரிய பாடங்கள். அவை படித்தாலும் பரீட்சைகளில் அவர்களை சித்தி அடைந்தாலும் சித்தி அடையாவிட்டாலும் அவர்கள் பொறுத்தல்ல. கணிதம் வாழ்க்கைக்கு தேவை. கணிதமின்றி ஒரு சின்ன வாழ்க்கையின் ஒரு பகுதியை ஓட்டிக்கொள்ள முடியாது. விஞ்ஞானமின்றி எதுவும் செய்ய முடியாத உறவை விஞ்ஞானம் தெரிந்திருக்க வேண்டும். அது போல தகவல் தொழில்நுட்பம் இன்று நம்ம வீடுகளுக்குள்ளே வந்து புரிந்துள்ள அன்றாடம் வீட்டிலே சமையல் பொருள் போன்று நம்முடைய வீடுகளுக்குள்ளே ஒரு கம்ப்யூட்டர் இருக்க வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். தகவல் தொழில்நுட்பம் இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது. இந்த போரியலுக்காக இது ஒரு ஐடி ரிலேட்டட், அதாவது தகவல் தொழில்நுட்பம் சம்பந்தப்பட்டிருக்கான். எவருடைய கையிலே போன் இல்லை, ஆனால் நம்முடைய போன்களை எவரும் நூற்றுக்கு நூறு வீதம் முழுமையாக பயன்படுத்துவதில்லை. நம்முடைய கைகளில் இருக்கக்கூடிய போன்களை எத்தனை அப்ளிகேஷன் இருந்து பாருங்க, ஒருவர் நூற்றுக்கு நூறு வீதம் பயன்படுத்துவதில்லை, பத்து வீதம் கூட பயன்படுத்துகிறோமா என்பது சந்தேகம். ஆனால் இது முழுக்க முழுக்க தகவல் தொழில்நுட்பத்தோடு சம்பந்தப்பட்டது. ஆனால் இது ஒரு வாழ்க்கையின் அத்தியாவசியமாக மாறி போயிருப்பதனால் முக்கியமான ஒரு பாடம். நான்காவது ஆங்கில நாடுகளில் ஆங்கிலம், பிரான்சிலே பிரெஞ்சு இருக்கிறது. இந்த நான்கும் வாழ்க்கைக்கு தேவையானது என்று கட்டாயப்படுத்தியிருக்கிறார். ஆனால் நல்ல நாட்டிலே துரதிருஷ்டவசமாக பத்து பாடங்கள் ஓய்வு பரீட்சைக்கு, கவி பொருத்தராக பத்து சாதாரண பரீட்சைக்கு பத்து பாடம். அதில் கோட்டை விட்டால் அவனுக்கு வாழ்க்கை சுட்ட தூணியம். இது இருந்தால் அது, இது இருந்தால் அது என்ற ஒரு கல்வி நிலை இந்த நாட்டிலே மாணவர்களிடத்திலே ஒரு பெரும் முன்னேற்ற தடையாக இருக்கிறது. ஆனால் வெளிநாடுகளே அப்படி அல்ல. வெளிநாடு சொல்லும்போது வளர்ந்த நாடுகளே அப்படி அல்ல. கல்வி ஒருவன் அவருடைய ஆற்றலுக்கும் ஆசைக்கும் வசதிக்கும் மேற்க தெரிவு செய்து கொள்கிற அளவுக்கு எல்லா வாயில்களும் கல்வியிலே திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த பரீட்சை இருந்தால்தான் அடுத்ததுக்கு போகலாம் என்கிற ஒரு தடைகள் அங்கே கிடையாது. ஆக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய வேண்டத்தகாத கல்வி ஏற்பாடும் உரைகளும் பரீட்சை என்கிற ஒரு மாபெரும் வாழ்க்கைக்கு முன்னேற்றம் தரை. அண்மையிலே சகோதரர்களே, இந்தியா இப்பொழுது நம்முடைய அயல் நாடு இந்தியா எட்டாம் வகுப்பு வரைக்கும் தரவிற்கு வரைக்கும் பரீட்சை நடத்துவதை வேண்டாம் என்று ஒரு முடிவை கொண்டு வருவதற்கு படித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு ஆச்சரியமான தகவலாக இருக்கலாம். தரவிற்கு வரைக்கும், கிரேட் எயிட் வரைக்கும் மாணவர்களுக்கு பாடசாலைகளே பரீட்சை என்பதை இல்லாமலாக்கி விடலாமா என்று அவர்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது சம்பந்தமான குழு போட்டு பறிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த விஷயத்தின் யோசனையில். எனக்கு அந்த பயிற்சி என்பதை மாணவர்களுடைய கல்விக்கு பெரும் தடையாக அனுப்பியிருக்கிறது. பிரபல வேலைகளிலே ஐந்தாம் தர புலனை பரிசு பயிற்சி இந்த நாட்டிலே மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு பயிற்சி, உலகத்தின் எந்த ஒரு நாட்டிலும் இல்லாத ஒரு பயிற்சி. அந்த பயிற்சி பிள்ளைகளின் பயிற்சி என்பதை விட பெற்றோரின் பயிற்சியாக இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இப்படி பிள்ளைகளை ஒரு மனை ஒரு கல்விக்குள்ளே மாத்திரம் இருவர் கூட்டி வைத்து அவருடைய திறமைகளை எல்லாம் அப்பொழுது அடக்கி வைத்து அவர்களுடைய பங்கேற்கக்கூடிய ஆட்டுக்குட்டிய துணி குளிக்கக்கூடிய ஆட்டுகளை எல்லாம் கட்டுப்படுத்தி அடக்கி வைத்து அவருடைய திறமைகளை மண் போட்டு அடக்கம் செய்து வைத்து அடுத்த சந்ததியிடம் நாம் எதிர்பார்க்க போகிறோம். அவர்களை அடுத்த தலைமுறையின் பெரியவர்கள் என்று சொல்வதிலே என்ன நமக்கு வைராக்கியம் இருக்கிறது, என்ன நமக்கு அறிகுறை இருக்கிறது,
அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே, இப்படியான விஷயங்களை இந்த பிள்ளைகளை கொண்டு கொண்டாடப்படக்கூடிய இந்த வேலையிலே உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு நான் பெரிய அளவு நினைத்து வந்து பேசுகிறேன் என்பதை விட இந்த இடத்தில் இந்த கலை நிகழ்ச்சியை கண்டபோது இப்படி பேசலாமா என்று யோசித்தேன். இவ்வளவு விஷயங்களை பகிர்ந்து கொள்வோம் என்றுதான் நான் வரவில்லை. இந்த கலை நிகழ்ச்சியை கண்டபோது இவற்றை பகிர்ந்து கொள்ளலாமே என்று அவ்வளவு உறுப்பி போட்டான். அதனால்தான் நான் பேசிக் கொண்டிருக்கேன். எதுவும் நான் தயாரித்து வந்து இப்பொழுது நான் பேசிக்கொண்டிருந்த கல்வி கலை சார்ந்த விஷயங்களை பேசவில்லை. அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, இந்த விஷயங்களை பற்றி சிந்தியுங்கள். இந்த விஷயங்களை பற்றி நன்கு ஆழமாக சிந்தியுங்கள். பெற்றோர்கள் இருக்கிறீர்கள், மற்றும் ஆசிரியர்கள் இருக்கிறீர்கள், கல்வி உடையவர்களை ஈடுபாடு கொண்டவர்கள் இருக்கிறீர்கள், ஆண்கள் இருக்கிறீர்கள். இஸ்லாம் என்ன சொல்லியிருக்கிறது? பிள்ளைகளை இப்படி போட்டு வரையில் வரை என்று வரிக்கும்படி சொல்லியிருக்கிறாரா? அல்லது ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களுக்கு தெரியுமா, ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்திலே பிள்ளைகளுக்கு வாரத்தில் 2 நாட்களுக்கு மேல், சுமார் 3 நாட்கள் அல்லது 2.5 நாட்கள் கல்வியிலே அவர்களை ஈடுபடுத்துவது தடை உத்தரவு என்று ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். புதன் வியாழன் 2 நாட்களும் வெள்ளிக்கிழமை ஜுமா தொழுகை முடியும் வரைக்கும் மாணவர்களுக்கு எந்த விதமான வகுப்புகளோ கல்வி போதனைகளோ இருப்பது கூடாது என்பது ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் ஏற்படுத்திய மகத்தான ஏற்பாடு, ஒரு பாரிய தடை உத்தரவு. அப்போ வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு பிறகு ஆரம்பித்தால் சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் 4.5 நாட்கள் மாத்திரமே பிள்ளைகளுக்கு கல்விக்கு நேரம் கொடுக்க எடுக்க வேண்டும். மற்றபடி அவர்களை சுதந்திரமாக விளையாட விட வேண்டும். அவர்கள் சுதந்திரமாக இந்த காற்றை அனுபவிக்க விட வேண்டும். சுதந்திரமாக இந்த மண்ணை அவர்கள் கால்கள் படுத்தி மேலிகளை உருட்டி புரட்டி விழுந்து விளையாட அனுமதியுங்கள். சென்று அவர்கள் மேலிகளை பார்க்கட்டும், அவர்கள் சூரியனை பார்க்கட்டும், சந்திரனை பார்க்கட்டும், மரத்தை பார்க்கட்டும், பழங்களை பார்க்கட்டும், நட்சத்திரங்களை பார்க்கட்டும், கடலை பார்க்கட்டும், நதியை பார்க்கட்டும், நீரை பார்க்கட்டும், மனிதர்கள் மனிதர்களின் முகங்களை பார்க்கட்டும். சிறு வயதில் இருந்து இந்த அத்தனையும் அவர்களுக்குள்ளே புக வேண்டும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அறிவும் பயிற்சியும் பெற்ற மாபெரும் கலீஃபா உமர் ரழியல்லாஹு அன்ஹு சிந்தித்து எடுத்து ஒரு மூலி வாழ்ந்து, ஆனால் காலப்போக்கிலெல்லாம் மாறி போய்விட்ட உலகத்திலே இன்று நாம் இப்படி ஒரு நினைத்து வந்திருக்கிறோம். அன்புக்குரிய சில நேரத்தில் நான் வீட்டிற்காக சொல்வதுண்டு, என்னுடைய பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய இந்த பாடசால ஏற்பாடுகள், இந்த குர்ஆன் மதரசா ஏற்பாடுகள், இந்த சூழலுக்குத்தான் நானும் வாழ வேண்டியிருக்கிறது, நீங்களும் வாழ வேண்டியிருக்கிறது. அவர்கள் நினைத்து நானும் கவலைப்படுவதுண்டு. இப்படியும் ஒரு பனிஷிங் ஷெடியூல், அதாவது அவர்களுக்கு தண்டனை நேர சூட்டி ஒன்று தேவையா? அன்புக்குரியவர்களே, பிரியமானவர்களே, பெற்றோர்களே, இந்த விஷயங்களில் சிந்தனைக்காக விட்டுச் செல்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, இந்த பிள்ளைகளை கொண்டு விசேஷமாக கொண்டாடக்கூடிய இந்த சந்தர்ப்பத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிள்ளைகளை எப்படி கொண்டாடினார்கள் என்பதை நான் இடத்தில் நினைவூட்ட கருதப்பட்டிருக்கிறேன். அவர்களுடைய சொந்தக்கார பிள்ளைகளையும் ஏழைய பிள்ளைகளையும் ஒரே மாதிரி பார்த்த உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹசன் ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹுமா என்ற பேரர்களையும் தன்னுடைய சொந்த பிள்ளை போலவே பார்த்தார்கள். ஹவரத் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா திருமணமாகி வேறு வீட்டில் இருக்கிறார்கள், கணவன் மனைவி தம்பதி வாழ்க்கை, அந்த பிள்ளை தன்னை பார்க்க வரும் போதெல்லாம் நான் வாப்பா நீ மகள் என்று அல்ல, தன்னை தன்னை வீட்டுக்கு வரும் போதெல்லாம் எந்த மனைவியின் வீட்டில் இருந்தாலும் சரிதான் தனது மகளுக்காக எழுந்து அவர்களை முத்தமிட்டு வரவேற்பார்கள். அவர்கள் கல்யாணம் முடித்து பிள்ளையோடு கணவரோடு வாழக்கூடிய ஒரு பெண், அந்த பெண்ணும் தன்னுடைய புத்திரி தன் இரத்தம் என்ற வகையிலே அந்த பிள்ளையை கொண்டாடினார்கள். தனது வீட்டுக்கு வரும்போதெல்லாம் எழுந்து நின்று தனது மகளை வரவேற்பார்கள், அவர்களை உத்தமிட்டு வரவேற்பார்கள். அன்புக்குரியவர்களே, அவர்களின் பிள்ளைகள் ஹசன் ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹுமா அவர்களே நாயகம் நடந்து கொண்ட முறை, அந்த சின்னஞ்சிறார்களை கட்டி அணைத்தது, தூக்கி உச்சி நுகர்ந்ததெல்லாம் வரலாற்றிலே நிறைய பாடங்களையும் படிப்பினைகளையும் சுமந்தவர்கள் கூட்டங்கள். அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, அந்த மாதிரியாக நாம் பிள்ளைகளோடு நெருங்கி இருக்க வேண்டும். நெருக்கமான உறவு மூலமாகத்தான் நாம் பிள்ளைகளோடு சகஜமாக பழகுவதன் மூலமாகத்தான் பிள்ளைகளின் உள்ள குமரல்களை நாம் புரிந்து கொள்ளலாம். பிள்ளைகளிடம் இருக்கக்கூடிய தேவைகளை நாம் அறிந்து கொள்ளலாம். சில பிள்ளைகள் வாய்விட்டு பேசுவார்கள், சில பிள்ளைகள் தமது தேவைகளை வாய்விட்டு சொல்வது கிடையாது. அவர்களுடைய சில நடத்தைகள், அவர்கள் அங்க செயல்கள் அவற்றை வெளிப்படுத்தும். நான் ஒரு தொலைவில், நீ ஒரு தொலைவில் என்று இருந்தால் பிள்ளைகளின் உள்ள குமரல்களை, மனவேதனைகளை, அவர்கள் சொல்ல நினைப்பதற்கு அவர்களுடைய செயல்களாலும் புரிந்து கொள்ள முடியாத துரஸ்த நிலைக்கு நாம் தள்ளப்படுவோம். இன்று பிள்ளைகள் பெற்றோர்களால் வேறுபாடு அந்நியம் பல இடங்களிலே நடைபெற்றதன் காரணமாக, பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் இடையிலான நெருக்கமான உறவு அற்று போனதன் காரணமாக பிள்ளைகள் வாழ்க்கையிலே சீரழியக்கூடிய நிலையை சந்தித்திருப்பதை பார்க்கிறோம். நிறைய பிள்ளைகள் இன்று கைவிடப்பட்ட நிலைகளிலே அண்மையில் கூட நேற்று முன்னிறுத்து ஒரு பிள்ளை தாயும் கைவிட்டு தந்தையும் சரியான ஏற்பாடுகள் இல்லாமல் கைவிட்டு இப்பொழுது நம்முடைய ஒரு முஸ்லிம் பிள்ளை வேறொரு மதத்தின் மாற்றப்பட்டு இருப்பதை கூட படித்தோம் அல்லவா? இது என்ன? என்னையும் உங்களையும் போன்றவர்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் நெருக்கமான உறவை பிள்ளைகளோடு வைத்துக் கொள்ள வேண்டியவர்கள் அவர்களில் இருந்து அந்நியப்பட்டார்கள், தூரப்பட்டார்கள். அதனால் இன்று அந்த பிள்ளை பிரிவு மரத்தை தழுவி இருக்கக்கூடிய ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டிருக்கிறது. அல்லாஹ் அவர்களையும் எங்களையும் எல்லோரும் மன்னிக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த பிள்ளைகள் விஷயத்தில் நாம் ரொம்ப அதீத கவனம் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் நினைக்கிறோம் பாடசாலை கல்விக்கு பொறுப்பு, மதரசா கல்விக்கு பொறுப்பு என்று, பெற்றோர்களாகிய நாம் தான் முழு கல்விக்கும் பொறுப்பு. பிள்ளைகளுக்கு கல்வி கொடுப்பதை உத்தரவாதம் செய்வது நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது. ஆசிரியர்கள் நமக்கு உதவி, அவர்கள் தியானாக இருந்தார்கள், அவர்கள் சரியான கல்வியை உரிய காலத்துக்கு கொடுப்பதை உத்தரவாதம் செய்வது அவர்களின் கடமை. அவர்கள் கடமைகளில் சில வேலைகளை தவறுகிறார்கள் என்பதனால் அதை நாம் அல்லாஹ்விடம் சொல்லி தப்பிக்கொள்ள முடியாது. பெற்றோர்களே, நமது பிள்ளைக்குரிய கல்விக்குரிய ஏற்பாடு, ஓய்வுக்குரிய ஏற்பாடு, படிப்பதற்குரிய ஏற்பாடு நாம் செய்து கொடுப்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஆகவே இந்த விஷயத்தில் கவனம் செலுத்துங்கள். ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி பிள்ளைகளை கொண்டாடினார்கள், கொஞ்சினார்கள். நபியவர்களை இந்த மீலாதின் நபி மூலம் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்த ஒரு அற்புதமான நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்சிய, அவர்கள் விளையாடிய பிள்ளைகளைத்தான் நாம் இப்பொழுது வைத்து அவர்களை பற்றிய நிகழ்ச்சிகளை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறோம். ரொம்ப பொருத்தமான செயல், ரொம்ப பொருத்தமான ஒரு செயல். இங்கு மட்டுமல்ல, பெரும்பாலான இடங்களில் மீலாதின் நபியை அலங்கரிப்பதில் பெரும் பங்கு பிள்ளைகளுக்கு தான் இருக்கிறது. இந்த ஒரு வித்தியாசமான நிகழ்வு, பெரும்பாலான இடங்களில் பெரும்பாலான நிகழ்ச்சிகள் மீலாதின் நபியா பிள்ளைகள்தான் நாயகத்தை பாடுகிறார்கள், பிள்ளைகள்தான் நாயகத்தை தூக்கி பிடிக்கிறார்கள், பிள்ளைகள்தான் நாயகத்தின் பெயர்களை அந்த நேரையிலே அதிகம் அதிகம் உச்சரிக்கிறார்கள், பிள்ளைகள்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உயர் பெயரை அந்த மேலைகளை உச்சரிக்கும் வேளையில் கூடவே சரவாற்று மனிதம் சொல்லுகிறார்கள். எனவே பிள்ளைகளைக் கொண்டு, அவர்களை உயர்த்தி பிடித்த பிள்ளைகளைக் கொண்டு அவர்கள் உயர்த்தி பிடிக்கப்படக்கூடிய நிகழ்ச்சி இந்த மீலாதின் நபி நிகழ்ச்சிகள் இன்று நேற்றல்ல, கடந்த பல ஆண்டுகளாக நடந்தேறி வருகிறது என்பதை பார்க்கையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த பிள்ளைகள் செய்கிற ஒரு பெரும் கைங்கரியமாக இருக்கிறது. அதற்கு நாம் துணையாக இருப்போம். இப்படியான நிகழ்ச்சிகளின் போது பெற்றோர்கள் இந்த விஷயங்களில் கவனம் செலுத்துகின்றனர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் கொண்டாடுகிறோமோ இல்லையோ அல்லாஹ் கொண்டாடி குறித்து வைத்திருக்கிறான். அவரின் தூதர், இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைய நிறைய கொண்டாடி புகழ்ந்து முடித்து வைத்திருக்கிறான்.
அவன் புகழ்ந்ததற்கு பிறகுதான் என்னுடையவும் உங்களுடையவும் உலக மாந்தருடையவும் புகழாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, அல்லாஹ் புகழ்ந்த அளவுக்கு உலகத்தில் எவரும் புகழ முடியாது, அல்லாஹ் அந்த அளவு புகழ்ந்து வைத்திருக்கிறான். நபி அவர்களை புகழலாமா புகழ முடியாதா? அல்லாஹ் புகழ்ந்து வைத்ததற்கு பிறகு மற்றவர்கள் எல்லாம் புகழ கடமைப்பட்டிருக்கிறோம். நபி அவர்களுடைய இந்த மார்க்கம், அல்லாஹ் அவர்கள் மூலமாக நமக்கு சென்ற மார்க்கம், அவர்கள் நமக்கு மிகவும் அன்போடும் இரக்கத்தோடும் தந்துவிட்டு போன மார்க்கம். நாம் காலையில் எழுந்திருந்த இரவு படுக்கைக்கு செல்லும் வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையின் சகல அம்சங்களிலும் ஒருவரையும் முன்னாடியை மட்டுமே வைத்து நமது வாழ்க்கையின் சகல அம்சங்களிலும் ஓட்டிக்கொள்ள ஓடிக்கொண்டிருக்கிறோம். நாயகம் சொல்லவாக செல்லமோதல் எப்படி எழுந்தார்கள், எப்படி தூக்கத்திலிருந்து ஒழித்தார்கள், என்ன சொல்லி முடித்தார்கள், அதன் பிறகு எப்படி மனசுல கைக்கூடத்துக்கு சென்றார்கள், எப்படி தனது உடம்பை தூய்மைப்படுத்திக் கொண்டார்கள், என்ன சொல்லிக் கொண்டார்கள், தண்ணீர் பறக்கமும் புறக்கமும் எப்படி இருந்தது, தண்ணீர் சுத்திகரித்துக் கொண்ட பிறகு எப்படி ஆடை அணிந்தார்கள், அதற்கு பிறகு எப்படி தொழுகையில் ஈடுபட்டார்கள், தொழுகையின் முன்பின் நடந்தவை என்ன, தொழுகைக்கு பிறகு அழுத்து செய்ய வேண்டிய விக்கிரிகள் சதவாத்துகள் என்ன, அதற்கு பிறகு மனிதன் சிந்திக்க வேண்டியது என்ன, அவருடைய குடும்பம் பற்றியது, அவருடைய அந்த நாள் தொழில் பற்றியது, தொழிற்சல் பற்றியது, அவற்றையெல்லாம் அவன் செய்கிறதற்கு முடிவு செய்கிறான். பின்னர் கடைக்கு புறப்படுகிறான். பின்னர் ஒருவன் கடைக்கு புறப்படுகிறான், இன்னொருவன் வாய்க்காலுக்கு புறப்படுகிறான், இன்னொருவன் வயலுக்கு புறப்படுகிறான், இன்னொருவன் அலுவலகத்துக்கு புறப்படுகிறான், இன்னொருவன் வாகனத்துக்கு புறப்படுகிறான், இன்னொருவன் தோட்டத்துக்கு புறப்படுகிறான், இன்னொருவன் இன்னொருவன் இன்னொருவன். இது எல்லாம் நாளை சொல்லமாக அடைந்துவிட்டு நமது காட்டிய வரியில்தான் எல்லாம் நடக்கிறது. முதற்கொள்கை வருகிறது, தொழுகிறான், தொழுகோ பிறகோ அதுக்கு முன்னரோ அவனுக்கு சாப்பாடு, அது நாயகம் சொல்லவாக அழைப்பம் சாதித்திருந்தது. அதன் பிறகு அன்றைய வேலையின் தொடர்ச்சி, அது நாயகம் காட்டிய வழியிலே அசலாகிறது. தொழுகிறான், தொழுது முடித்த பிறகு வேலையை தொடர்கிறான், அல்லது கொஞ்ச நேரம் செய்துவிட்டு வீடு திரும்புகிறான். இதுவெல்லாம் அவருடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை நெறிமுறைப்படி நடக்கிறது. வீட்டுக்கு செல்கிறான், செல்லும் வழியிலே வீட்டுக்கு தேவையானவற்றை வாங்கி செல்கிறான், நாயகம் காட்டியது. வீட்டுக்கு சென்றால் அங்கே நாயகத்துடைய முன்னாடி இருக்கிறது, எப்படி நுழைய வேண்டும், உரிய முறையில் நுழைகிறான். அன்பு மனைவியோடு ஆசை குழந்தைகளோடு அவர்களுடைய முகம் பார்த்து கண்ணுக்கு கண்ணடித்து பேசிக் கொண்டிருக்கிறான், கைக்கு கை கொடுத்து தொட்டு பெருசத்தோடு பேசிக் கொண்டிருக்கிறான். உள்ளங்கையின் சூடு ஒருவர் மற்றவருடைய கையை பிடிக்கும் போது படுகிற போது தன் உள்ளங்கையும் அடுத்தவருடைய உள்ளத்தையும் ஏற்றுக்கொள்கிறான். இப்படியான அந்நியமான குடும்பம் உள்ளே நடக்கிறது. இந்நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்தது. மறைந்து தொடுகிறான், அடுத்த பிள்ளைகளோடு அமர்கிறான், கல்வியை பார்க்கிறான், பிள்ளைகளுடைய ஓடலை பார்க்கிறான், படிப்பை பார்க்கிறான். இஷா வருகிறது, பிள்ளைகளோடு பண்ணிக்கு போகிறான், தொழுகிறான், மீண்டும் வருகிறான், வீட்டில் உள்ள அத்தனை விஷயங்களையும் கவனிக்கிறான். மனைவியும் அது போல வீட்டு விஷயங்களை செய்கிறாள். இது கணவன் என்றால் அது மனைவி. இப்படி ஒவ்வொரு மற்றவரோடு சேர்ந்து ஒரு குடும்ப வாழ்க்கை நடக்கிறது. படுக்கைக்கு செல்கிறோம், அங்கேயும் அங்கே அந்த மனிதனுக்கு நாயகத்தின் வாழ்க்கை வழிகாட்டிருக்கிறது. இப்படி அவன் போகிற போது தூங்குகிறான், தூக்கத்தில் கனவு ஏற்பட்டால் அங்கேயும் நாயகன் வழிகாட்டல் இருக்கிறது. அதையும் அப்படியே செய்கிறான் என்றால் இவை அத்தனையும் எங்களுக்கு ஒரே ஒரு ரோல் மாடல், ஒரே வழிகாட்டி மாத்திரம்தானே அல்லாஹ் தந்தான். அந்த நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் நாம் கொண்டாடுகிறோம். கொண்டாட வேண்டியவரா இல்லையா? நமக்கு வேறு வழிகாட்டி இருந்தால் கொண்டாடலாம். அவரையும் இவரையும் சேர்த்து வழிகாட்டி இரண்டு அல்லாஹ் தரவில்லை, ஒரே ஒருவரை மட்டும் தான் தந்தான். ஆகவே நாம் கொண்டாடுவதற்கு மிகவும் அருமையானவர்கள் அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நபியின் உம்மத்தாக நாம் பிறந்ததே நமக்கு கிடைத்த பிறக்கரிய ஒரு பாக்கியம், பெரும் பாக்கியம், பிறக்கரிய பெரும் பாக்கியம். ஏனென்றால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தை தன்னுடைய உம்மத்தாக தரும்படி மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் அன்று அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள், யா அல்லாஹ், தௌராத்திலே ஒரு உம்மத்தை நான் படிக்கிறேன், அந்த உம்மத் இப்படி இப்படியான சிறப்புகள் கிடைத்த உம்மத், இறுதியாக வருவார்கள், மறுமையிலே முதலாவது சுழற்க போவார்கள், யா அல்லாஹ், அந்த உம்மத்தை என்னுடைய உம்மத்தாகத்தான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தது. அல்லாஹ் சொன்னான், தில்க உம்மத்து அஹ்மத், அது அஹ்மத் என்ற முஹம்மதுடைய உம்மத் என்று சொன்னார். இவர் யார பல வகைகளில் கேட்டு கேட்டு தன் கோரிக்கைக்கு அல்லாஹ்விடமிருந்து சாதகமான வலு கிடைக்காத போது அவர்கள் தௌராத்தை ஒரு பக்கம் வைத்து விட்டு உம்மத்தி முஹம்மத், அந்த உம்மத் முஹம்மதுடைய உம்மத்திலே என்னையாக்கி விடு என்று கேட்டார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, நபி மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அல்லாஹ்விடம் மன்னித்து மன்றாடி கேட்ட துஆவுக்கு அல்லாஹ் கொடுக்காததே நானும் நீங்களும் கேட்காமலே அல்லாஹ் தந்திருக்கிறான். இதற்கு நாம் அல்லாஹ்வுக்கு காலம் பூராக சுஜூதிலிருந்து சுக்ர செய்தாலும் அல்லாஹு தாலாவுடைய இந்த சிறச்சரிய பார்த்து தந்திருக்கக்கூடிய சிறச்சரிய பாக்கியத்துக்கு முழுமையாக நன்றி செலுத்தியவர்களாக ஆக முடியாது. ஒரு கவிஞர் சொன்னது போலிக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது. அந்த பெருமையின் ஆனந்த சந்தோஷம் என் உள்ளத்தாயினால் என்ற நட்சத்திரத்தை நான் ஓங்கி உழைக்க பார்க்கிறேன். அவ்வளவு சந்தோஷம் அவனுக்கு, ஆனந்த குறிப்பு. அவன் என்ன செய்ய பார்க்கிறான் தெரியுமா? ஆகாயத்தில் இருக்கக்கூடிய சிறிதொரு குறையாது சொல்லப்படக்கூடிய ஒரு நட்சத்திரம் பிளியது, அதனை ஓங்கி உழைக்க பார்க்கிறானாம். என்ன சந்தோஷம் அவருக்கு இரண்டு. ஒன்று, யா அல்லாஹ் யா இபாதி என்று நீ சொல்லும் போதெல்லாம், என்னுடைய அறியார்களே என்று நீ சொல்லும் போதெல்லாம் அதற்குள்ளே நான் இருக்கிறேன். அல்லாஹ் குர்ஆனிலே குல் யா இபாதி அல்லதீனா அஸ்ரஃபூ அலா அன்ஃபுஸிஹிம் என்று சொல்லக்கூடிய ஆயத்துகள் போல, என்னுடைய அடியார்களே என்று அழைக்கும் போதுதான் அதுக்குள் நானும் நீங்களும் இல்லையா? இதைவரை என்ன பெருமை நமக்கு தேவை? இரண்டாவது காரணம், நான் பெருமைப்படுவதற்கு நான் சொல்கிறத அஹ்மத் அலி நபியா, எனக்கு அஹ்மத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக தந்திருக்கிறார். எனக்கு முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக தந்திருக்கிறாயே, அதற்கு நான் பெருமைக்கு மேல் பெருமைப்படுகிறேன். ஆனந்தத்திலே பரவசத்திலே துள்ளி குறிக்க பார்க்கிறேன். அவன் பிரபாகரத்தின் உச்சத்தை வெளிப்படுத்துகிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அப்படியான பெருக்கரிய பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. அஹ்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்தினராக நாம் படைக்கப்பட்டிருப்பது, பிறந்து வாழ்வது, அந்த நபியவர்களை நாம் கொண்டாடுவதற்கு மிகவும் அருகணை இருக்கிறது. சகோதரர்களே, நபியவர்களை நாம் கொண்டாடுகிறோமோ இல்லையோ, அல்லாஹ் கொண்டாடி முடித்து வைத்ததற்கு பிறகு நாம் கொண்டாடுவதனால் அவர்களுக்கு எதுவும் கூடிப்பிறப்போவதும் இல்லை, அவர்கள் சிறப்பு. நாம் கொண்டாடாமல் விடுவதனால், அவர்களை பற்றி பேசாமல் விடுவதனால், அவர்களை பற்றி நினைக்காமல் விடுவதனால், அவர்கள் தாராமல் விடுவதனால் அவர்களுடைய அந்தத்தில் கொஞ்சமும் குறைந்து போவதற்கும் இல்லை. அல்லாஹ் அவர்களை அவ்வளவு பரிசுத்தமாக புகழ்ந்து வைத்து விட்டான். அல்லாஹ் நபியவர்களை வெறும் உடல்தான் மட்டும் புகழவில்லை, உயிரால் புகழ்ந்தான். நபியவர்களுடைய அங்கங்கள் அவயவங்கள் உறுப்புகளை புகழ்ந்தான். அதன் சொல்கிற நபியவர்களை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், உங்களின் நெஞ்சத்தை நான் விரிவாக்கி வைக்கவில்லையா? நபியவர்களுடைய நெஞ்சை புகழ்ந்து பேசுகிறான். நபி அவர்களுடைய சித்த சுகாதீனத்தை அல்லாஹு தஆலா பரிசுத்தப்படுத்தி பேசுகிறான். உங்களுடைய ரப்பின் நேமத்தின் காரணமாக நீர் ஒரு பைத்தியக்காரர் அல்ல. நபி அவர்களுடைய புத்தி சித்த சுகாதீனம் அப்படி அவ்வளவு தூய்மையானது என்பதை அல்லாஹு தஆலா பேசுகிறான். நம்முடைய கண் பார்வையிலே கெடுதல் ஏற்பட்டிருக்கும், பார்வை குண்டு போய் குன்றி போயிருக்கும் சிலருக்கு அல்லது பலருக்கு. நமக்கெல்லாம் அப்படித்தான். நபி அவர்களுடைய கண் பார்வைக்கு அல்லாஹ் உறுதி கொடுத்தான். அந்த மாணவியின் கண் பார்வை பழகி போகவில்லை என்று சொன்னான். அந்த பார்வை முழுமையான பார்வை, கண்ணாடி தேவை இல்லாத பார்வை என்று அல்லாஹுக்கான அழுத்தம் பெற சொன்னான். அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, நபியவருடைய வாழ்க்கைக்கு அல்லாஹ் தூய்மைப்படுத்தினான், பெருமைப்படுத்தினான். அவர் விரும்பியவாறு பேச மாட்டார், மன இச்சை பிரகாரம் பேச மாட்டார், அவர் பேசினால் அது வகையாக இருக்கும் என்று சொன்னார். அன்பர்களே சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அவர்களுடைய மனைவியரை தூய்மைப்படுத்தி பேசினார். يا نساء النبي لستن كأحد من النساء لتقيتم نبي அவர்கள் மனைவியரே, நீங்கள் அல்லாஹ்வை பயந்து நடப்பீர்கள் என்றால் உங்கள் நீங்கள் எவரும் ஏழையவர்களை போன்றவர்கள் அல்ல. நீங்கள் உயர்ந்தவர்கள், சிறந்தவர்கள், உத்தமமானவர்கள். நபி அவர்களுக்கு மட்டுமல்ல இந்த புகழாரம் நபி அவர்களுடைய மனைவி அறைக்கும் கிடைக்கிறது. அல்லாஹால தனிமைப்படுத்தி அவர்களை புகழ்ந்தான். நபி அவர்களுடைய குடும்பம், பிள்ளைகள், மனைவியர் தான் எல்லாவற்றையும் அல்லாஹால புகழ்ந்து பேசுகிறார். நபியவர்களுடைய குடும்பத்தினரே, உங்களை அல்லாஹால பரிசுத்தப்படுத்தி வைத்து விரும்புகிறார். நபி அவர்களுடைய பிறந்தகம் மக்கா, வஹாதல் பலதி அமீன், இந்த பாதுகாப்பான ஊரின் மீது சத்தியம் என்று அல்லாஹால மக்காவின் மீது சத்தியம் செய்கிறார். அன்பர்களே சகோதரர்களே, நபி அவர்களுடைய உயிரை புகழ்ந்தான், உடலை புகழ்ந்தான், அவயவங்களை புகழ்ந்தான், புலன்களை புகழ்ந்தான், சுத்தியை புகழ்ந்தான், பூமார் நபியின் பொன்னான அருமை மனைவிமாரை புகழ்ந்தான், அவர்களுடைய அன்புக்குரிய குடும்பத்தவர்களை புகழ்ந்தான், அவர்களின் பிறந்தகம் மக்காவை புகழ்ந்தான். ஆக உலகத்திலே எந்த ஒரு மனிதனையும் அல்லாஹ் புகழாத அளவுக்கு புகழ்ந்து கொட்டி இருப்பது அல்குர்ஆனிலே நான் சொன்ன வைவேதான். அந்த அன்புக்கு நீ நபி அவர்களை படைத்தவனை புகழ்ந்து விட்டதற்கு பிறகு நான் புகழலாம் புகழாமல் விடலாம், நீங்கள் புகழலாம் புகழாமல் விடலாம், அது என்னுடையோ உங்களுடையோ விஷயம். ஆனால் அவர்களை நானும் நீங்களும் புகழ்வதனால் அவர்களுடைய அந்தஸ்து கூடிவிடப் போவதுமில்லை, அவர்களை புகழாமல் விட்டு வருவதனால் அவர்களுடைய அந்தஸ்து குறைந்து போவதுமில்லை. ஆனால் நானும் நீங்களும் அவர்களை புகழ்வதனால், இந்த விழாக்களை ஏற்பாடு செய்வதனால் நம்முடைய அந்தஸ்து கூடுகிறது என்பது மட்டும் வாஸ்தவம். என்னுடைய அந்தஸ்து இன்று கூடியிருக்கிறது. ஏனென்றால் என்னுடைய அருமை நபி, உயிரிலும் மேலான உத்தம நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி இந்த இடத்திலே சுமார் ஒரு மணித்தியாக பேசியிருக்கிறேன். அதனால் என்னுடைய அந்தஸ்து கூடியிருக்கிறது என்று நிச்சயமாக நான் நம்புகிறேன். இது என்னுடைய அபீதா, என்னுடைய நம்பிக்கை. நபி அவர்களுக்கு இந்த பாவி வார்த்தைகள் மூலம் அவர்களை புகழ்ந்ததனால் அவர்களுக்கு சில பல வேலைகளில் இருக்காக ஆகிவிடுமோ என்று நான் அஞ்சுகிறேன். அவர்களிடத்திலே மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, ஒன் சுபீரா திஹி மா ஷிஃப்டமின் ஷாஃபி, ஒன் சுபீரா கதிரிஹி மா ஷிஃப்டமின் ஐவமி. இமாம் தூசீரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கசீதத்துல் புல்காவிலே புல்புலி சேர்த்திருப்பது போல் அந்த நக மாணவியின் புகழுக்கு வேண்டியதை நீ சேர்த்துக்கொள், சிறப்பு வேண்டிய சிறப்பை சேர்த்துக்கொள், அவரின் அந்தத்துக்கு வேண்டிய பெருமையை நீ சேர்த்துக்கொள். அல்லாஹ்வுடைய தூதரின் புகழுக்கு சிறப்புக்கு என்னை கிடையாது, வரையறை கிடையாது அவர்களுடைய சிறப்புக்கு. அப்படி இருந்தால் பேசக்கூடிய ஒருவன் தன் வாயினால் அவற்றை கொட்டி முடித்து விடலாம். அந்த அளவு என்னுடைய பேச்சுக்கும் என்னுடைய எழுத்துக்கும் கட்டுப்படாது அவர்களுடைய புகழ், அவர்களுடைய அந்த மதிப்பு. ஆகவே தான் அன்புக்குரிய சகோதரர்களே, உலகத்திலே இழப்புகள் எல்லாம் மிகப்பெரிய இழப்பாக அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இழப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விஷயங்களை ஞாபகத்திலே சொல்வோம். இந்த நிகழ்ச்சியிலே நாம் சங்கமித்திருக்கக்கூடிய இந்த அருமையான மாலை பொருளிலே, சூரியன் அத்தமிக்க இருக்கக்கூடிய நேரத்திலே, என்றும் சூரியன் போல் நன்றாக மறையாத சதா சுழலுக்கு பிரகாசிக்கக்கூடிய சூரியனாக நம்முடைய வேலைகளிலே அஹ்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் தூக்கி பிடித்து பதிய வைத்துக் கொள்வோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் செய்கிற மிகப்பெரிய கைங்கரியம் அவர்களுக்கு கல்வியின் போது நாயகம் அவர்களை பற்றிய மனப்பதிவை கொடுப்பது. சிறு வயது முதலே நபி அவர்கள் மீது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இந்த மனப்பதிவை கொடுப்பது. ஆகவே இந்த விஷயங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு விரும்பி இந்த விஷயங்களை சொல்ல வேண்டும் என்று, பல விஷயங்களை சொல்ல வேண்டும் என்றோ, இன்று நான் பகிர்ந்து கொண்ட விஷயங்களை சொல்ல வேண்டும் என்று வரவில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்தில் இந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்கு தந்தான். ஆகவே
இந்த சந்தர்ப்பத்தை உங்களுடைய இந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்கு சந்தர்ப்பம் அளித்த அல்லாஹ்வுக்கு உடைய நன்றிகள். இங்கே அழைத்து நன்மையை கௌரவப்படுத்திய இப்திஹாது உலமாவுல் ஃபுத்தாவுக்கும் உடைய நன்றிகள். பொறுமையோடு கேட்டுக் கொண்டிருந்த உங்களுக்கும் உடைய நன்றிகள். இந்த சின்னஞ்சிறார்களுக்கும் உடைய நன்றிகள். ஜிப்ராத்தி முக்காக செய்தார் மகளிர்களாக எல்லோரும் மகளிர் கொள்கைக்காக வேண்டி தயாராகுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.